திருப்பி கேளுங்கள். சங்கீதம் 23 அதிகாரத்துக்கு, சங்கீதம் 23 அதிகாரம், சங்கீதம் 23 அதிகாரம். அதுக்குள்ளே உங்களோட பைபிள் இருக்க நூலை போட்டு விடுங்க. தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்ட தேவனுடைய மனிதன், தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்த தேவனுடைய மனிதன், என் ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்த அந்த தேவனுடைய மனிதன் சங்கீத புஸ்தகத்தை எழுதினான். இந்த சங்கீத புத்தகத்தை நாம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவன் சங்கீதத்திலே தேவனுக்கு ஒரு பாட்டை எழுதி 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 150 பாடல்களுக்குள்ளே அவரும் சேர்ந்து எழுதின ஒரு நபராக இருக்கிறார். இதுலதான் 23 சங்கீதமும் ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டி அங்கு எழுதப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1 வசனத்திலே நாம் பார்த்தோம்னு சொல்லிச்சுனா, கர்த்தர் என் மேட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடி. என் ஆண்டவர் என் மேட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடி. நான் யோசித்தேன், மேய்ப்பனுக்கும் அல்லாவிட்டால் மேய்ப்பனுடைய காரியங்களை இந்த தாவீது ராஜா எங்கே புரிந்து கொண்டார், எப்படி அறிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தாவீது ராஜா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக அவருடைய வேலை என்னவென்று சொல்லி சொன்னால், ஆடு மேய்க்கிற வேலையாக இருந்தது. ஆடுகளை கொண்டு போய் மேய்த்து வருகிற அந்த வேலையாக இருந்தபடியினாலே ஒரு மேய்ப்பனை குறித்து தாவீது ராஜா நன்கு அறிந்திருந்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 17 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இதுக்குள்ள அந்த நூலை வைத்துவிட்டு 1 சாமுவேல் 17 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 34, 35, 36 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 17, 34, 35, 36.
தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவிட்டேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாய நான் கொன்றேன். விருத்த தேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்.
அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பானே என்று சொல்லி இங்கே இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு வந்திருந்த பொழுது, இந்த தாவீது சவுல் ராஜாவாக அந்த நாட்கள் இருந்த பொழுது, இந்த தாவீது அவன் சிறிய பையனாக இருந்தாலும் சவுல் ராஜாவிடத்தில் போய் அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் சின்ன அளவை பார்த்து கணக்கை பார்த்து இவனை யுத்தத்திலே கழித்து வைத்தார்கள். இதே மாதிரி தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற காலத்திலையும் நேரத்திலையும் அவன் ஆட்டுமைப்பதற்காக அவனை கலைத்து அவனையும் கணக்கில் எடுத்து போடாமல் அவருடைய தாப்பனார் இருந்தார். எங்கே சவுல் ராஜாவும் இதே சொல்றான், என்ன தெரியுமா, இவன் சின்ன பையன். அப்படி வந்த பொழுது இவன் ஒரு உதாரணத்தை காண்றான். தாவீது ராஜா போய் சவுல் தாவீது போய் சவுல் ராஜாக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறான். என்ன தெரியுமா, ஒரு சிங்கம் வந்தது பாருங்க, என் ஆடுகளை பிடிப்பதற்கு ஒரு சிங்கம் வந்தது, அதை நான் தொடர்ந்து போய் அதை பிடித்து அடித்து கிழித்து போட்டேன் சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே மேய்ப்பன் என்பதை அவன் நன்றாய் புரிந்து வைத்திருந்தான். தாவீது ராஜா கர்த்தரை தன் மேய்ப்பராக கொண்டிருந்த பொழுது அவன் தைரியமாய் சொல்லுகிறார், என்ன தெரியுமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய கேள்வி, உனக்கும் எனக்கும் என் ஆண்டவர், என் தேவன், கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறாரா? அநேகருக்கு அநேகர் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஒருவருக்கு இன்னும் ஒருவர் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவன் உனக்கு மேய்ப்பராய் இருக்கிறாரா? வேதம் உன்னையும் என்னையும் ஆட்டுக்கு ஒப்படைத்து தேவனை மகா பிரதானமான மேய்ப்பனாக ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு என்னுடைய கேள்வி, கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறாரா? இதுவரைக்கும் யார் யார் உங்களுக்கு எப்படி இருந்தார்களோ அதை விட்டுருங்க. ஆனா இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னுடைய மேய்ப்பனாக மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கடந்து செல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாய்ச்செடி. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில வந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் அவன் தேவனை பற்றி கொண்டான், கர்த்தரை பற்றி கொண்டான், மேய்ப்பர் பக்கமாக அணைந்து கொண்டான். அதனாலேதான் அவன் அடுத்த பந்தியில சொல்லுகிறான், நான் தாய்ச்சியடி, நான் துக்கமடையேன், நான் தோற்று போகிறேன், நான் தலங்கி போகிறேன். ஏன்? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், தேவன் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? என் ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் நடத்தி செல்வதுதான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்ன இந்த தாவீது ராஜா, அவருடைய வாழ்க்கையிலே அநேக விதத்திலே அவருடைய மேய்ப்பருடைய கரத்தை கண்டுகொண்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான் என்பதை நாம் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், நாம் தேவனுடைய கரத்தை கண்டுகொண்டோமா? மேய்ப்பருடைய கரத்தை நாம் கண்டுகொண்டோமா? வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி. பத்து பேர் கூப்பிடுகிற பொழுது பதினோராவது ஆளாக என் ஆண்டவரும் சேர்ந்து கூப்பிட்டால், பேசினால், கதைத்தால் உன்னாலும் என்னாலும் தேவனுடைய சத்தம் என்னவென்று சொல்லி கண்டுபிடிக்க முடியுமோ? பத்து பேர் பேசுகிறதை அப்படியே அடுத்தவர்களுக்கு சொல்ல தெரிந்த நமக்கு தேவன் பேசுகிறதை, மேய்ப்பர் பேசுகிறதை விளங்கிக் கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன? மிக பிரதானமான கேள்வி, கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறாரா? ஆராதிக்கிறோம், எல்லாரும் வந்திருந்து ஆராதிக்கிறோம். தேவன் குறிப்பாக உன்னோடு பேசுகிற சத்தம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஒரு சிறு பிள்ளை உன்னுடைய தகப்பன் எங்க நின்று கூப்பிட்டான், அந்த பிள்ளைக்கு தெரியும், இது என்னுடைய அப்பா அவனுடைய சத்தம் என்று சொல்லி. அதே நேரத்தில் பிள்ளை தகப்பனை கூப்பிட்டாலும் தகப்பனுக்கு தெரியும், இது என் பிள்ளையுடைய சத்தம் என்று சொல்லி. உனக்கும் எனக்கும் தேவனுடைய சத்தம், நல் மேய்ப்பருடைய சத்தம் தெரியலன்னு சொல்லி சொன்னா பரதாபத்துக்குரிய காரியம் இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாய்ச்செடியே. மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? உனக்கு ஒன்றையும் வர விட மாட்டார். யதார்த்தமாக நீங்க ஒரு மேய்ப்பனை எடுத்து பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னா, அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளோடு சுற்றிக்கொண்டே இருப்பான், அந்த ஆடுகளோடு சுற்றிக்கொண்டே இருப்பான், அந்த ஆடுகளை கவனித்துக் கொண்டே இருப்பான். அந்த ஆட்டுக்கு என்ன வேண்டும் என்பதை அந்த மேய்ப்பன் நன்று அறிந்திருப்பான். அவன் தான் மேய்ப்பன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசி.
மேய்ப்பனை போல் தமது மந்தியை மேய்ப்பனை போல தமது மந்தியை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரலாடுகளை மெதுவாய் நடத்துவார்.
மேய்ப்பனை போல தமது மந்தியை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்தி செல்லுகிற நல்மேய்ப்பனை குறித்து நாம் எவ்வளவுக்கு அறிந்திருக்கிறோம்? என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், பரம மேய்ப்பன், ஆட்டை தன் மடியிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆடு என்பதற்கு ஒப்பனையாக உன்னையும் என்னையும் வேதம் குறிக்கிறது என்பதை நான் திரும்பவும் சொல்றேன். ஏதோ மேய்ப்பனையும் ஆட்டையும் குறித்து பேசிட்டு போன மாதிரி போயிருக்கூட. என் நல் மேய்ப்பன் உன்னை எப்படி நடத்துகிறாராம்? மெதுவாக நடத்துகிறார். அவருடைய மடியிலே தூக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, மேய்ப்பர்கள் ஆட்டு குட்டிகளை மடியிலே தூக்கி கொண்டு செல்லுவார். கஷ்டப்பட்டு சிரிச்சுனா மேய்ப்பன் ஆட்டுக்குட்டி தூக்கி அப்படி அங்கால விடுவார். என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியிலே, அவள் மடியிலே நான் வைத்திருக்கிறேன். ஆட்டுக்குட்டி அவர் மடியிலே வைத்திருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் மெதுவாக நடத்தி செல்லுகிறார். எசேக்கியேல் 34 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 வசனத்தில் வாசி.
கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன்.
பாருங்க, இதோ நானே என்னுடைய ஆடுகளை என்ன செய்வேன்? விசாரிப்பேன். என் ஆடுகளை நான் விசாரிப்பேன். ஏன்? நான் ஆடுகளுடைய மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே நான் என் ஆடுகளை விசாரித்து அவைகளை கவனிப்பேன். வாசிங்க.
ஒரு மேய்ப்பன் சிதறண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தியை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போக எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி.
ஒரு மேய்ப்பன் என்ன செய்வான் தெரியுமா? ஆடுகள் எப்பவும் ஆடுகள் போய் சொல்ற நேரத்துக்கு போய்கொண்டிருக்க, ஆடுகளை நடத்துகிற நல்மேய்ப்பன் என்ன செய்வான் தெரியுமா? அதை சரியாக நடத்துவதற்கு அவன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். ஆடுகள் எப்பொழுதும் சொல்லுகிற விதமாக கடந்து போவது கிடையாது. ஆடு வைத்திருக்கிறவர்களுக்கு ஓரளவு தெரியும். ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டு போகிறதை கவனித்து பார்க்கிறவர்களுக்கு அதைவிட புரியும். ஆனால் என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிதறுண்டு போயிட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த மேய்ப்பன் என்ன செய்வான் தெரியுமா? மழையண்டு பார்க்க மாட்டான், குளிரண்டு பார்க்க மாட்டான், வெயிலண்டு பார்க்க மாட்டான். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னா போய் அப்படியே சேர்த்து அந்த ஆடுகளை கொண்டு வந்து அந்த கூட்டத்திலே சேர்க்கும் வரைக்கும் அவன் ஓடி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை தப்பி வரப்பண்ணி. இந்த ஆடுகள் போச்சு என்று சொல்லி சொன்னா சும்மா எங்கேயாவது இருக்க, எங்கேயாவது போய் ஏதாவது செய்து போட்டு நிக்கி, அதை தப்பி அதை காப்பாற்றி அதை சுமந்து அதை தூக்கி கொண்டு வந்து சேர்ப்பது மகா பிரதானமான என் மேய்ப்பனுடைய வேலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். தாவீது ராஜா கடந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமா? தாவீது ராஜா கடந்து வந்த சோதனைகள் உங்களுக்கு தெரியுமா? தாவீது ராஜா கடந்து வந்த நாட்கள் நமக்கு தெரியுமா? எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அவனை பிடித்து நடத்தியதன் காரணமாக அவன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடியேன். இன்றைக்கு உன்னாலே சொல்ல முடியுமா? என்னாலே சொல்ல முடியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. ஆனால் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக இருந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், அவன் சொல்ல, என்னுடைய ராணுவ தலைவர்கள் எனக்கு இருக்கிறார்கள், என்னுடைய பலம் எனக்கு இருக்கிறது, என்னுடைய ராணுவ தைரியம் எனக்கு இருக்கிறது, சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆளுகிற ராஜானா எனக்கு அந்த தைரியம் இருக்கிறது, நான் தொட்டு போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று அவன் சொல்லல. அவன் சொன்னது என்ன தெரியுமா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், உன் பலன் உன்னோடு இருக்கட்டுக்கும், உன் படிப்பு உன்னோடு இருக்கட்டுக்கும், உன் காரியம் உன்னோடு இருக்கட்டுக்கும். ஏன் தெரியுமா, தேவன் என் ஆண்டவர், என் பலனாய் இருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு எதிராக வந்த எல்லா பிரச்சனைகளையும் அவன் அணுகிக் கொண்டது என்ன தெரியுமா, அவனுடைய மேய்ப்பரை, அவனுடைய தேவனை. எனக்கு சங்கீதம் வாசிக்கிற பொழுது சில நேரத்திலே சரியான இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும், சிரிப்பா இருக்கும், எல்லாம் வரும். ஏன் தெரியுமா, அவன் சொல்லுவான், ஆண்டவரே எதுவரைக்கும் அமர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே, எதுவரைக்கும் பொறுத்திருப்பீர் ஆண்டவரே, எழுந்திருக்க மாட்டீரோ ஆண்டவரே, ஏதோ ஆண்டவர் செய்ய மாட்டேன் இருந்த மாதிரி போய் நின்று ஒவ்வொரு சங்கீதத்திலும் எடுத்து பார்த்தா, எழுந்திரும் ஆண்டவர், நீதி செய்யும் ஆண்டவர், எனக்கு எதிராக வர்றாங்க ஆண்டவர், எனக்கு எதிராக எழும்புறாங்க ஆண்டவர, எழுந்திரும் ஆண்டவர் என்று சொல்லி தாவீது ராஜா புலம்புகிறது 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 தான் சங்கீத பாட்டுன்றதை நீங்க மறந்துடாதீங்க. அந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க, 14வது அதே வசனத்தை வாசிங்க.
அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலனுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும்.
அப்படி இருக்கட்டும், அப்படி வந்து வச்சுக்கொண்டு ஜோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துக்கு வாருங்க. ஜோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்னு வாசிங்க, இது 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 அப்படியே நல்லது வாசிங்க. ஒன்னு வாசிங்க,
மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான்.
வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் அவன் ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். அடுத்த வாசிங்க,
வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான்.
ஆடுகள் அவனுடைய சத்தத்திற்கு என்ன செய்கிறது, செவி கொடுக்கிறது. ஏன் தெரியுமா, வாசல் வழியாக வருகிறவன் அவன் மேய்ப்பன் என்பதை அந்த வாசல்ல காத்துக்கொண்டு இருக்கிற வேலைக்காரனுக்கு தெரிகிறபடியினாலே அவன் என்ன செய்கிறான், வழியை திறந்து விடுகிறான். வாசிங்க,
அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு,
கொஞ்சம் பாருங்க, ஆடுகளுக்கு பேர் சொல்லி கூப்பிடுவாராம். மேய்ப்பரில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அல்லாவிட்டால் வீடு வழிய வளர்க்கிற ஆடுகளுக்கு அவங்க பேர் வைப்பார்கள், பேர் வைப்பார்கள் தெரியுமா. நான் ஏமன்ல நாய்களுக்கு எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய டாபிக்காக வச்சு அதை பேசிக்கொண்டிருப்பாங்க, தோமஸ் மாஸ்டர், நீ தோமஸ் அதை செய்ய மாட்டது, தோமஸ் இங்க போகாது, நான் யாரா தோமஸ் அல்லிட்டு தோமஸ குறித்து கொஞ்சம் ஆராய போனா, அவர் பெஞ்சு கார்ல பைஃபார் சீட்ல வல்ல கூலா இருந்துட்டு இருப்பாரு. அவர் யாருத்தனி, அவருக்கு பேர் தான் தோமஸ். ஆனா என் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, உனக்கும் எனக்கும் ஒரு பேர் வைத்து பேரின்படி அழைக்கிறாரா. நான் மேப்பரில் நீங்க பாட்டீங்கன்னு சொல்லா, ஒரு கூட்டம் மேய்ந்து கொண்டு இருக்க விட்டு அந்த ஆடு எப்படின்னா, அந்த ஆட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம், அந்த பேர் சொன்ன ஆடு கடகடன்னு வரும். மேய்ப்பன் பாத்திருக்கீங்களா, கடகடன்னு வரும் ஆடு மேய்ப்பன். ஏன் தெரியுமா, அந்த ஆடு மேய்ப்பனை அறிந்திருக்கிறது, மேய்ப்பனும் அந்த ஆட்டை அறிந்திருக்கிறான். அதனால என்ன நடக்கிறது, பேரை சொல்லி கூப்பிடுகிற பொழுது கடகடன் அது வருகிறது இல்லையா. தொடர்ந்து வாசிங்க,
பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து
போகிறான். ஆடுகளை வெளியே விட்டுட்டு மேய்ப்பு என்ன செய்கிறான் தெரியுமா, ஆட்டு மந்தைக்கு முன்பாக கடந்து செல்லுகிறான். ஏன் ஆட்டு மந்தைக்கு முன்பாக கடந்து செல்றான் தெரியுமா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. ஆடுகளுக்கு நான் நம்புகிறேன், ஆடுகளுக்கு முன்பாக மேய்ப்பன் போறதுக்கு என்ன தெரியுமா, ஆடுகளுக்கு வழிகாட்டு, ஆடுகள் எங்க போகணும், ஆடுகளுக்கு தெரியாது எங்க போறோம், இப்படி திரிச்சுன்னா அப்படியே போய்கொண்டு, அப்படி திருந்தா அப்படி போய்கொண்டேன். முன்னுக்கு என்ன இருக்குது, எது இருக்குது, யாரு என்ன செய்து வச்சு ஒன்றுமே புரியாது. ஆடு போற வழிக்கு போய்கொண்டே இருக்கு, வர்ற வழிக்கு வந்து கொண்டே இருக்கு. இதுதான் ஆடு. ஆட்டுக்கு முன்பாக மேய்ப்பன் கடந்து சென்று கொண்டு இருப்பானா இல்லையா? ஒரு மேய்ப்பன் என்ன செய்ய, தன்னுடைய ஆட்டு கொண்டு வர விடமாட்டான். பரம தகப்பன் உனக்கும் எனக்கும் ஏதாவது என்று வரணும்னு அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். மேய்ப்பனுக்கு ஆடுகளுக்கு முன்பாக போகிற மேய்ப்பன் என்ன செய்வான் தெரியுமா? போற வழியில ஏதாவது இருந்தால் அதை தட்டி விடுவான். போற வழியில இருக்கக்கூடாத ஒரு காரியம் இருந்தால் அதை தள்ளி விடுவான். அது இருந்தா இருக்கட்டுக்கும் சொல்லி அவன் கடந்து போறது கிடையாது. ஏன் தெரியுமா? என் ஆடுகள் பின்பாக வந்து கொண்டு இருக்கிறது, என் ஜனம் எனக்கு பின்பாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மேய்ப்பன் என் ஆண்டவர் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் என்பதை மறந்து விடாது. வேதம் சொல்லுகிறது என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறது, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி என் ஆண்டவர் புலம்பி இருக்கிறார். தொடர்ந்து வாசி.
ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை.
இவ்வளவு சொல்லியும் அங்கே இருந்த ஆடுகள் இதை அறியாமலே போயிட்டு. இதுக்கு முதல்ல கிட்டத்தட்ட ஒரு உவமை விளக்கப்படுத்தியாச்சு, உவமை விளக்கப்படுத்தியும் அங்கே இருந்த ஜனங்களுக்கு அது புரியாம போயிட்டு. இப்ப அடுத்தது விளங்குங்க.
ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு
நானே ஆடுகளுக்கு வாசலாயிருக்கிறேன். எனக்கு எனக்கூடாகத்தான் ஒருத்தன் போகணும், நான் தான் ஆட்டுக்கு வாசலாகி இருக்கிறேன். வாசி.
எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள்.
எனக்கு முன்பே நீ கண்டவெல்லாம் கள்ளர்களா தான் இருக்கிறாங்க, எனக்கு முன்ன வந்தவங்க எல்லாம் பொய் சொன்னவங்களா தான் இருக்கிறாங்க, எனக்கு முன்ன வந்தவர்கள் ஏமாற்றினவங்களா தான் இருக்கிறாங்க.
வாசி. ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை.
அதனால செவி கொடுக்காம என்ன செய்கிறோம் இப்ப இருக்கிற வாசி?
நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்.
என் வழியாக ஒருத்தன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு. ரட்சிப்பு என்பது நீ போகக்கூடாத ஒரு இடத்துல இருந்து உன்னை மீட்டுக் கொள்வது. ஆனால் உனக்கு தகுதி இல்லை அதுக்கு. தேவன் உன்னை மீட்டுக் கொள்வதற்கு தகுதி இல்லாம இருந்தாலும் அவர் அதை செய்கிறார். அதுக்கு பேர் தான் மேய்ப்பன். நேற்று ஆடு துள்ளினபடினால இன்றைக்கு ஆடு விழப்போதுன்னு விழுகிறதை பார்த்துக் கொண்டு இருக்கிறது மேய்ப்பனுடைய வேலை அல்ல, அது உன்னுடைய என்னுடைய வேலையாக இருக்கலாம். நேற்றும் பிள்ளை குழப்பணி செய்தபடினால இன்னைக்கு விழப்போற குழந்தையை நீ தூக்காம விடுவா போகிறாய்? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்.
அவன் உள்ளும் புறமும் சென்று நல் மேய்ச்சலை கண்டடைவான். எனக்கூடாக போகிறவன், என் ஆண்டவர் கூடாக போகிறவன், என் இயேசுவு கூடாக கடந்து செல்லுகிறவன், என் நல் மேய்ப்பரு கூடாக கடந்து செல்லுகிறவன் என்ன செய்வான்? அவன் உள்ளும் புறமும் நல் மேய்ச்சலை கண்டடைவான். நீங்க இன்று வரைக்கும் எத்தனை பேருக்கு பின்னால போனீங்க, எத்தனை பேரை கண்டீங்க, எத்தனை பேரால துக்கத்தை சம்பாதித்துக் கொண்டீங்க, இத்தனை வருஷமும் இத்தனை நாட்களும் நீங்கள் கடந்து பின்சொண்டி போய் வந்ததனுடைய நன்மை என்னையா இன்றைக்கு? பழைய ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு ஊடாக கடந்து செல்லுகிறவன் நான் ரட்சிப்பேன், அவன் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்வான், அவனை நான் பாதுகாப்பேன், அவனை நான் மீட்டுக் கொள்வேன், நான் அவன் மேய்ப்பனாய் இருப்பேன். தொடர்ந்து வாசிங்க.
திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவன சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடி.
இங்க பாத்தீங்கன்னா நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக வேண்டி என்ன செய்கிறான், தன் ஜீவனையே கொடுக்கிறானா. என் ஆண்டவர் இங்க வசனம் சொல்லிட்டார், நல்லா வாசிச்சிட்டார், நல்லா எழுதி வச்சிட்டார் முதல்ல. ஆனா என் சொன்ன ஆண்டவர் அதை நிறைவேற்றாமல் போகவே இல்லை. என் ஆண்டவர் சொன்னால் என்னுடைய ஆடுகளுக்காய் வேண்டி நான் என்ன செய்வேன், ஜீவனையே கொடுப்பேன். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உன்னுடைய பாவத்திற்காக வேண்டியும் என்னுடைய பாவத்திற்காக வேண்டியும் உன்னுடைய அநியாயத்திற்காக வேண்டியும் என்னுடைய அநியாயத்திற்காக வேண்டியும் செய்த காரியம் என்ன தெரியுமா, அவர் சிலுவையிலே தன்னை அடிப்பதற்காக வேண்டி ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஆடுகளுக்காக வேண்டி தன் ஜீவனை கொடுக்கிற நல்மேய்ப்பன் அவர் என்பதை நீ மறந்து விடாதே. இல்லைன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நீயும் நானும் தான் அதுல தொங்கிட்டு இருக்கோம், எல்லாம் தொங்கிட்டு இருக்க வேண்டிய அதுல தொங்கினா போல ஏதோ பரலோகம் போயிருமா? இல்ல. என்னுடைய ஆடுகளுக்காக வேண்டி என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க, அடுத்த 14 வசனத்தில் வாசிங்க.
நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவளை அறிந்ததும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காய் என் ஜீவனையும் கொடுக்கிறேன்.
ஆடுகளுக்காய் என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்க. ஒரு மேய்ப்பன் என்ன செய்வான் தெரியுமா, தன்னை மீறித்தான் எதுக்கும் அவனுடைய ஆட்டை பிடிக்க, தான் முன்னுக்கு நின்று அவனை மீறித்தான் என்ன செய்யும், ஓனாயா இருந்தாலும் சரி சிங்கமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த நல் மேய்ப்பனை கடந்துதான் எந்த சத்துருவானாலும் அந்த ஆட்டை பிடிப்பதற்கு கடந்து செல்வான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால இதை கண்ட தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார், தேவன் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அதனால எனக்கு பயம் இல்ல, அதனால எனக்கு பயம் இல்லையோ. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் நான் நம்பினோம், ஆனா பயம் இல்லாமலா இருந்தோம், துக்கம் இல்லாமலா இருந்தோம், சோதனை இல்லாமலா இருந்தோம். ஆனால் சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்ட ராஜா சொல்லுகிறார் என்ன தெரியுமா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சியடைய மாட்டேன். உன்னால என்னாலையும் சொல்ல முடியுமா, என்னாலே உன்னாலே சொல்ல முடியுமா, இன்றைக்கும் கண்ணீரை விட்டுக்கொண்டே இருக்கிறோம், இன்றைக்கும் இருதயத்தில் டக்கு டக்கு அடிச்சு கொண்டே இருக்குது, அடுத்த நிமிஷம் அடுத்த காலம் அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்று நாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். உண்மையுள்ள தேவனுடைய ஆடி என்ன தெரியுமா சொல்லும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அறிய, எது நடந்தாலும் என் மேய்ப்பனுக்கு தெரியாமல் நடக்க முடியாது, எது நடந்தாலும் என் மேய்ப்பன் அறியாமல் அது நடக்க முடியாது என்று சொல்லி சொல்றோம். தான் சரியான மேய்ப்பனுக்குரிய சரியான ஆடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது 23 சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 23 சங்கீதம் 2 வசனத்தை வாசிங்க.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்.
அவர்
என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பது என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான் தெரியுமா, தன் ஆடுகளை கூட்டிக் கொண்டு போய் எங்கேயாவது கரடு முரடான இடத்துல விட்டு எங்கேயாவது போய் தின்றத தின்றுட்டு வா என்று சொல்லி தள்ளி விடுகிறவன் மைப்பன் கிடையாது. ஆனா இங்க இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவன் நடத்தி சென்று புல்லுள்ள இடங்களிலே அவன் நினைச்சானா, ரெண்டு ஆடுகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தி செல்லுகிறாராம். ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. இப்ப எசேக்கியேல் 34:14 வாசிங்க. நாங்க முதல்ல வாசிச்சு வசனம் தான், அதை அதை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 34:14 வசனம்.
அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில்,
உயர்ந்த மலைகளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? குடியிருப்பார்கள். அவர்களை நல்ல மேய்ச்சல்ல கொண்டு போய் மேய்ப்பனையா? நான் யார்? நான் தேவன். நான் உன்னிட்டு மேய்ப்பன். நான் உன்னை சும்மாவா விட போறேன். நல்ல மேய்ச்சல்ல கொண்டு போய் மேய்ப்பேன். வாசிங்க.
அவைகளுடைய தொழுவம் இருக்கும்.
அவருடைய தொழுவம் எங்க இருக்கு தெரியுமா? உயர்ந்த மலைகளில் இருக்கும் ஐயா. உயர்ந்த மலைகளில் இருக்கும் யாருக்கு தெரியுமா? கர்த்தரை தன் மேய்ப்பராக கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் என்பதை மறந்துடாது. ஏதோ நாமெல்லாம் இத்தனை வருஷம் சேர்த்துக்கு வர்றோம், இத்தனை வருஷம் ஆராதிக்கிறோம், இத்தனை வருஷம் குத்துறோம், ஆனா ஒன்றுமில்லையேன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, உனக்கு தெரியுமா உன் மேய்ப்பரை குறித்து, அவருடைய சத்தத்தை குறித்து உனக்கு தெரியுமா? அவருடைய பேசி இருக்கிறியா? என்ன நடந்தது? இப்ப ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா? உயர்ந்த மலைகளில் அவருடைய வாசஸ்தலம். சொல்லு, வாசிங்க.
அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும்.
இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேல். அதோட ஆடுகள் படுத்திருக்குமா? ஆடுகள் படுத்திருந்தா மேய்ப்பன் அந்த ஆடுகளோடு நிற்பது இருப்பது, அவனும் அந்த பக்கத்தில் எங்கேயாவது நிற்பது நமக்கு புதிய ஏற்பாட்டிலே நாம பார்த்திருக்கிறோம் இல்லையா? மேய்ப்பர்களுக்கு வந்து இரட்சகர் பிறந்திருக்கிறார் சொல்றதுக்கு மேய்ப்பர்கள் எங்க இருந்தாங்க? ஆடுகளோடு தான் இருந்தாங்க. பாருங்க, அதான் அந்த கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் ஆடு வச்சு மேய்ப்பன் வச்சு ஏசு அங்க இருந்தாரே இல்லையோ, ஆடும் மேய்ப்பனும் அங்க இருந்துதான். ஆண்டவர் கருப்பொருள் இருக்குதோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. தொப்பி சட்டை கட்டி எல்லாம் போட்டு ஆடும் மேய்ப்பனும் இருந்தே ஆகும். ஏசு பிறந்த ஏசு இருந்தாரோ இல்லையோ மரியாள் இருந்துதான் ஆகணும். இங்க என்ன நடக்குது? உயர்ந்த மலைகளிலே கொண்டு போய் மேய்ச்சல், ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. அமர்ந்த தண்ணீரை அவர்கள் சமாதானத்துக்கு ஒப்பிடுகிறார்கள். சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வு. தண்ணி கலகல கலகலன்னு ஊத்துக்கொண்டு இருக்கிற இடத்துல போய் மேய்ப்பன் ஆட்டை கொண்டு போய் தண்ணி காட்டுறது நாம கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. எங்க தண்ணி அமர்ந்திருக்கிறதோ அதுதான் குடிப்பதற்கு சுகமாயிருக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் அந்த ஆட்டை அவர்கள் அதுக்குள்ளே நடத்தி செல்வார்கள். தண்ணீர் குடித்து அது படுத்திருக்கும் என்று சொல்லி சொன்னா ஒரு ஆடு அது நல்லாய் மேய்ந்து நல்லாய் தண்ணீரை குடித்து அதன் பிற்பாடு தான் ஒரு ஆடு படுத்திருக்கும் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். பசியுள்ள ஆடு நல்லா படுத்திருக்காது, ஆரோக்கியமாக இருக்காது. அது அப்படியே வந்து படுக்கணும்னு சொன்னா முதல்ல ஒரு மேய்ச்சல் உண்டு, அடியோன். உயர்ந்த மலைகளில் என்ன நடக்கிறது? ஆட்டுக்கு மேய்ச்சல், ஆட்டுக்கு மேய்ச்சல். அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் தாகம் தீர்க்கப்படுகிறது. இது ஒரு ஒரு பக்கம். என்ன பக்கம்? ஆசீர்வாதமோ ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? உன் மேய்ப்பர், உன் ஆண்டவர் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். மற்ற பக்கத்தில் ஒரு பக்கம் சொல்லுகிறது, மேய்ச்சல் என்பது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? ஒன்று, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்திலே நீ தேறணும், அதுல புஷ்டியாக இருக்கணும். இதற்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி உனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா என்ன ஐயா? சரித்திர புத்தகங்களை வாசிக்கிறது போலயாவது இதை வாசித்து பாருங்க, இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லு. வேதத்தில் நீ தேர்ந்தவனா இருக்கணும், வேதத்தை நீ படித்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சமாவது புரிந்திருக்கணும். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுகிறது, ஜீவ நதியாக ஒப்பிடப்படுகிறது. சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வருகிற வெண் நிறமான நதி அது சபையிலே வந்து இறங்குகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தலே காணப்படுகிறது. அது யதார்த்தமாக உனக்கு தேவையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு மேய்ப்பர் உனக்கு அளிக்கிறார். மற்றது ஆவிக்குரிய விதமாக வேத வசனத்தினுடைய வளர்ச்சி, அந்த பசி, அந்த தாகத்தை தீர்த்து உன் மேய்ப்பர் உன்னை நடத்துகிறார் என்பதை நீ மறந்து விடாதே. வேதம் சொல்லுகிறது 7:17 வாசிங்க.
எல்லா கைகளும் சலித்து எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்காலும் தண்ணீரை போல் தத்தளிக்கும் இரட்டை உடுத்திக் கொள்வார்கள்.
34:17 வாசிங்க. 34:17 வாசிங்க.
நான் காணாமற் போனை தேடி தூரத்தண்டை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் போல பெலமுள்ளவைகளை
அழிப்பேன்.
என் மந்தையே கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன்.
ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கு நான் என்ன செய்வேன்? நியாயம் தீர்ப்பேன். யோ உனக்கும் எனக்கும் நியாயம் தீர்ப்பாரு, உனக்கும் வெள்ளாட்டுக்கு நியாயம் தீர்ப்பார் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. யார்? மேய்ப்பன். அதற்கு மேல் வசனம் என்ன சொல்லுகிறது? 16 திருப்பி வாசிங்கள். 16 வாசிங்கள்.
நான் காணாமற் போனதை தேடி,
நான் காணாம போனதை தேடி
துரத்தண்டதை திரும்ப கொண்டு வந்து,
துரத்துண்டு போனது எங்கேயோ போய் இருக்கிற அங்கிங்க நிக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். வாசிங்க.
எலும்பு முறிந்தவளை காயம் கட்டி,
எலும்பு முறிஞ்சதையா? காயமோ காயம். உனக்கு என்ன காயமோ காயம். என்ன நடக்கிறது? அவர் காயம் கட்டி வாசிங்க,
நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்.
நசல் உண்டதை திடப்படுத்தி
நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பெலமுள்ளவைகளை அழிப்பேன்.
புஷ்டியும் பெலமுள்ளதையும் அழிப்பேன். என்ன தெரியுமா? நாடுகள் நல்லா மேய்ச்சி மேய்ஞ்சி இந்த வெள்ளாட்டை குறித்து வேதம் வெளிப்படுத்தலையும் இங்கேயும் கூறப்படுகிறது. வெள்ளாடு வந்து ஒரே குளப்படி பண்ணிக்கொண்டே இருக்கு, ஒழுங்க நிக்காது. ஒழுங்க இதுக்கு நான் நியாயம் தீர்ப்பேன். ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன், உனக்கும் எனக்கும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லையா? யோவான் 4:14 வாசிங்கள். யோவான் 4:14. யோவான் 4:14.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊரூர நீச்சூராய் இருக்கும் என்றார்.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. அது நித்திய நித்திய காலமாக என்ன செய்யும்? அவனுக்குள்ளே இருந்து ஜீவன் உயிரோட்டாக புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, அதே நேரத்தில் வேதமும் ஜீவ தண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்வுக்குள்ளே நல் மேய்ப்பன் தேவன் நம்மை நடத்தி செல்லுகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்த வசனத்தை பாத்தீங்க, சங்கீதம் 23:3 திருப்பிக் கொள்ளுங்கள்.
அவரை நாத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார்.
தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை என்ன செய்கிறாரா? நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காரணம் என்ன? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி. மேய்ப்பனானவன் மந்தைக்கு முன்பாக கடந்து செல்லுகிறபடினாலே அந்த ஆடுகள் என்ன செய்கிறது? அவனுக்கு பின்பாக நடந்து செல்லுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சங்கீதம் 5:8 வாசிங்கள். சங்கீதம் 5:8 வசனம்.
கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும்.
எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீதி செய்து உமக்கு முன்பாக நீதியை வழியை செவ்வைப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி சங்கீதத்திலே அவர் ராஜா சொல்லுகிறார். சங்கீதம் 31:3 வாசிங்கள்.
என் கண்மலையும் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும்.
உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு என்னை வழிகாட்டி என்னை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 14 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14 அதிகாரம். யோபு என்கிற பத்தினை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் ஒரு இடத்துல வந்த இடத்துல சொல்லுகிறார் என்னன்னு சொல்லி, ஆண்டவர் வலது பக்கத்தில் நான் திரும்பினாலும் உண்மை காணல ஆண்டவர், இடது பக்கத்தில் திரும்பினாலும் உண்மை காணல ஆண்டவர, பின்னுக்கு திரும்பி பார்த்தாலும் உண்மை நான் காணல ஆண்டவர, ஆனாலும் நான் நடக்கிற வழி இன்னது என்று சொல்லி அவர் அறிவார். யாரு யோபு சொல்லுகிறார், நான் நடக்கிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆனா வலது பக்கத்தில் பார்த்த ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பாக உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும், நான் உன்னோட கூட இருக்கிறேன், இருக்கிற பலத்தோட போன்னு சொல்லி என் ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது யோபு பார்க்கிறான் திரும்பி, ஆண்டவர் நீர் எங்கேப்பான்னு சொல்லி பார்த்தா அங்கே என் ஆண்டவரை காணல. அடுத்த பக்கத்தில் திரும்பி பார்க்கிறான், காணல. திரும்பி பார்க்கிறான், அங்கேயும் காணல. ஆனாலும் அவனுடைய முடிவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவன் சொன்னான், ஆண்டவர் நான் நடக்கிற வழி எனக்கு தெரியல, நான் போகிற வழியும் எனக்கு தெரியல, ஆனாலும் நீர் அதை அறிந்திருக்கிறீர், நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 11 அதிகாரத்தில் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற ஒருவனுடைய சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? அதை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 11 அதிகாரம் இருபத்தி எட்டை வாசிங்கள். மத்தேயு 11:28
வருத்தப்பட்டு
பாரம்ஸ் மக்களே,
பாரம்ஸ் மக்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்,
எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது பார்க்கணும் இல்லையா? ஆண்டவருடைய வழியிலே, ஆண்டவருடைய நீதியின் வழியிலே எம்மை நடத்தும் ஆண்டவர், நீதியின் பாதையிலே என்னை நடத்தி செல்லும் ஆண்டவர், நீதியின் வழியிலே யோபு சொன்னது போல அங்கும் எங்கும் எனக்கு தெரியல, ஆனாலும் என்னை நீதியின் வழியிலே நடத்துகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 23 அதிகாரத்திற்கு, சங்கீதம் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும்? என்னை தேற்றும். யோபு முதலாவது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னான், யோபு எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அவன் தேவனுடைய மகா தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிற நேரத்திலே அவனும் மடிந்து போகிற ஒரு தருவாயிலே கடந்து சென்று கொண்டு இருக்கிற பொழுது அவன் என்ன தெரியுமா சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவனுடைய அதுக்கு 2 அதிகாரத்தின் பிற்பகுதியில நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவனுடைய மனைவி சொல்றா, இதற்கு இதுவரைக்கும் நீர் உத்தமத்திலே நின்றது போதும், இனியாவது தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. அப்ப அவன் சொல்றான், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் அவரிடத்திலிருந்து தீமை பெற கூடாதோ என்று சொல்லி, மரண தருவாயாக இருந்தாலும் என் மேய்ப்பர் உன்னை கைவிட மாட்டார் என்பதை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். சோதனை காலமாக இருந்தாலும் பிரச்சனையின் மத்தியிலே நீ நடந்து வந்தாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யோபு என்ற பட்டன் நன்கு அறிந்திருந்தான். சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன். யாரு? தாவீது ராஜா சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன், ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே நீரோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் எப்படி என்னை தேற்றும்? நமக்கு தெரிந்தபடி, எல்லாவற்றால் அறிந்தபடி, எல்லாம் விளங்கிக் கொண்டபடி, ஒரு மேய்ப்பனுடைய கரத்திலே ஒரு கோல் ஒரு தடி இருக்கும் சொல்லிச்சுன்னா நாம எல்லாரும் என்ன என்ன தெரியுமா நினைக்கிறது? அது ஆட்டுக்கு அடிக்கிறதுக்கு, அது ஆட்டுக்கு தட்டுறதுக்கு, அது ஆட்டை பிடிச்சி ஏதாவது செய்யறதுக்கு தான் கோல் கொண்டு தெரியறான்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் படி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மேய்ப்பனிடத்திலே ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கும் சொல்லி. ஒன்று வருகிற மிருகங்களையும் வருகிற எதிர்ப்புகளையும் அவர்கள் எதிர்த்து போராடுவதற்கு, ஆடுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒன்று அவர்கள் இடுப்பிலே கொழுவி இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இரண்டாவது பெரிய ஒரு தடி, அதிலே மேலே ஒரு வளைவொண்டு இருக்கும், அது என்னத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னா, அவன் அந்த ஆட்டு மந்தனுடைய மேய்ப்பன் என்பதை காண்பிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால என்ன நடக்கிறது? உண்மை அந்த ஆட்டுக்கு தேவையான ஆகாரங்களை மரத்தில் இருந்து அவன் புடுங்கி போடுகிறதை நாம் கண்டிருக்கிறோம். இது யதார்த்தமானது உண்டு, இதை ஏற்றுக்கொள்ளலாம். அதே வேளையிலே இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது, என்ன தெரியுமா? இந்த மந்தையில இருந்து ஆடு என்ன செய்கிறது தெரியுமா? அப்பப்போது வழுதப்ப பார்க்கும், அப்பப்போது எங்காவது போய் நிக்கிறதுக்கு பார்க்கும், அல்லாவிட்டால் அப்பப்போது தனக்கு இஷ்டமான ஒரு வழியிலே கடந்து சென்று உலாவி வருவதற்கு ஆடு அப்பப்போது தன் மந்தியை விட்டு விலகிக் கொள்ளுகிறது நமக்கு தெரிகிறது உண்டு. இதிலே நடக்கிற ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை விளங்கிக் கொள்ளுகிறது இல்லை, என்ன தெரியுமா? ஆடு கடக்கிற பொழுது மேய்ப்பன் தன்னுடைய கோலாளி அதனுடைய கழுத்திலே போட்டு அவன் இழுப்பான். இழுக்கிற பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? அங்க ஒரு நோவுண்டு உருவாகிறது, அந்த ஆட்டுக்கு நொந்து கொண்டு இருக்கும். அந்த ஆடு என்ன தெரியுமா நினைக்கும்? தன்னுடைய மைண்ட்ல என்ன தெரியுமா நினைக்கும்? இவர் ஏன் என்ன கஷ்டப்படுத்துறாரு, என்னையே இவர் வர்றாரு இல்ல, ஏன் என்ன அங்கால போக விடுறாரு இல்லன்னு சொல்லி. ஆனா மேய்ப்பன் இன்னொரு பக்கத்துல என்ன தெரியுமா சிந்தித்துக் கொண்டிருப்பான், இந்த ஆட்டை நான் விட்டேன்னு சொல்லி சொன்னா இந்த ஆட்டு போக கூடாத இடத்துக்கு போயிடும், இந்த ஆடுக்கு அழிவு இருக்கிறது தெரியாது, வெளியில சத்துரு நின்று அந்த ஆட்டை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது இவனுக்கு தெரியாது என்று சொல்லி ரெண்டு பேரும் இழுபடுகிற நேரத்தில் ஒராய்வு ஏற்படுகிறது பாருங்க. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்கு நன்மையைத்தான் செய்கிறான் என்பது அந்த ஆட்டுக்கு தெரியாது. அந்த ஆட்டை இந்த மேய்ப்பன் விட்டு விட்டான் சொல்லிச்சுன்னா இந்த ஆடு அடுத்த நிமிஷம் தன் எதிரிக்கு பலியாகும் என்பதையும் அந்த ஆடுக்கு புரியாது. இதுதான் தேவனுடைய சமூகத்திலே நாம் எதிர்பார்க்காத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளாத சில காரியங்கள் வாழ்க்கையில நடக்கிறது. அது எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். சத்துரு கெச்சிக்கிற சிங்கம் போல நம்மை சுட்டு வருகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் மேய்ப்பர்கள் ஆடு மேய்த்து கொண்டு போகிற பொழுது ஓநாய்கள் இருக்கிற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஓநாய் இப்படி நடக்க தொடங்கிச்சிருச்சுனா அந்த மந்தையை சுற்றி வரும், திருப்பி அது மட்ட பக்கத்தால சுற்றி எப்பொழுது இந்த மந்தையை விட்டு ஒரு ஆடு வெளியே வரும் என்பதுதான் இந்த ஓநாயின் நோக்கம் எல்லாம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீ நல்லா வாழணும், நீ நல்லா இருக்கணும், நீ தேவனுக்கு பிரியமா இருக்கணும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் நீ உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எதிராளி, ஒரு சத்துரு, ஒரு பிசாசு உனக்கு எதிராக இருக்கிறான் என்பதை நீ மறந்து விடவும் கூடாது. எப்படி நல்லது இருக்கிறதோ அதுக்குரிய மாதிரி கெட்டது இருக்கிறது, தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே பிசாசு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே, நீ மறந்து விடாதே. ஐந்தாவது வசனம் பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நானும் நேற்று தொடங்கி இதை கொடுத்து நான் பார்த்தேன், ஆண்டவரே சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை என்று சொல்லுகிறீரே, இது என்ன ஆண்டவரே? வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பந்தி அமர்த்திங்கள் சொல்லிட்டுனா அது வேறு காரியத்தை கூறுகிறது. ஆனால் இங்கே என்னத்தை ஆண்டவரே சொல்லுகிறீர் என்று சொல்லி நானும் தேடி தேடி பார்த்து என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன்? ஒன்றுமே கண்டுபிடிக்கல. வேதத்தில் இருக்கிற அநேக சம்பவங்களையும் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தில் வந்து முடிஞ்ச, என்ன தெரியுமா? உன் சத்துருக்கள் உனக்கு நடக்கக்கூடாதது நடக்கணும் என்று சொல்லி எதிர்பார்த்து இருக்கிற நேரத்திலேயே அவை எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றி அவர்களுக்கு முன்பாக நிற்க பண்ணுகிறாரே, அதைத்தான் நம்மளால் என்னால் முடிந்த அளவுக்கும் கண்டுபிடிக்க கூடியதாக இருந்ததை ஒழிய வேறொரு காரியத்தை என்னால் சொல்ல முடியாது. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ கடந்து போக பண்ணுவார். உனக்கு தெரியுமா, ஆடு கடந்து போக போக இந்த ஓநாய்கள் அதெல்லாம் அவங்க எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க. சரியான ஒரு இடத்துக்கு வருகிற பொழுது நான் எப்படியாவது இந்த ஆட்டை நான் பிடிச்சிடுவேன், எப்படியாவது இவர் இந்த இடத்துல வந்தாருன்னு சொல்லி நான் விஷயம் முடிஞ்சதுன்னு சொல்லி. ஆனா அவர் மேற்பன் என்ன தெரியுமா செய்வான், அதை கவனித்துக் கொண்டே இருப்பான், அதை கவனித்துக் கொண்டே இருப்பான். அந்த வழி சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஆட்டை அவன் திருப்புவான், இந்த வழி சரியில்லைன்னு சொன்னா அவன் அந்த ஆட்டை திருப்புவான். ஆனா ஆட்டுக்கு புரியாது, ஏ இப்படி வந்துட்டு இருந்தோம் இப்படி போறோம்னு சொல்லி இல்லையா. அங்கே சத்திருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாரா இல்லையா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உனக்கு அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் உண்டு பண்ணுவார். அபிஷேகம் என்பது பலவிதமான அபிஷேகங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்திலே உன்னை நடத்தி உன் மேய்ப்பன் கடத்தி செல்வார் என்பதை நீ மறந்து விடாதே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஏன் தெரியுமா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், என் தேவன் என் மேய்ப்பராயிருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார். புஷ்டியான வாழ்வு, அபிஷேகமான வாழ்வு, ஆறுதலான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு யார் கொடுக்கிறது தெரியுமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆறாவது வசனத்தை பாருங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வேதம் சொல்லுகிறது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறாராம் என் ஆண்டவர். நன்மையினால் உன் வாழ்க்கையை முடிசூட்டுகிற நல்ல மேய்ப்பன் உனக்கு உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. நன்மையும் கிருபையும் என்று சொல்லி, கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது, கிருபை காலைதோறும் உனக்கென்று எடுக்க. கிருபை என்று சொன்னா என்ன தெரியுமா, தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்துவது, அதுதான் கிருபை. கிருபையை விளங்கப்படுத்து சொல்லி சொன்னா நீ வாழ்றது, நீ நிற்கிறது, நீ இன்றைக்கு இருக்கிறது, அதுதான் கிருபை. உன்னுடைய பாவத்திற்கும் உன்னுடைய அநியாயத்துக்கும் என்னுடைய அக்கிரமத்துக்கும் நாம் வாழக்கூடாது, ஆனாலும் இன்று வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதற்கு காரணம் என்ன சொல்லி சொன்னா அதுதான் கிருபை. யோபுவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் யோபுவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி சொன்னா அவன் தேவன் சொன்ன மாதிரி எல்லாம் செய்தான். அவன் யோபு தேவன் எப்படி எப்படிலாம் செய், எப்படி எப்படிலாம் செய், நம்ப கூடாத காரியங்கள் எல்லாம் நம்பினான். தெரியுமா உங்களுக்கு தெரியுமா, சுனாமி, நாம சுனாமியை இப்பதான் கண்டோம். இந்த சுனாமி வருவதற்கு முன்பதாக சுனாமியை யாராவது விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு உயரத்துக்கு தண்ணி எழும்பி இவ்வளவு சேதத்தை தேச கணக்கில் கொண்டு வருமென்று சொல்லி நமக்கு தெரியாது. வெள்ளப்பெருக்கு பார்த்திருக்கிறோம், ஆனா சுனாமியை பற்றி நமக்கு தெரியாது. ஆனா நோவா இருக்கிறார் இல்லையா, நோவாவை நீங்க பாட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீ பேழி ஒன்றை கட்டு. ஏன் ஆண்டவர் கேட்கல தெரியுமா, பேழை கட்டு, வெள்ளப்பெருக்கு நான் உண்டு பண்ண போறேன், அது இந்த தேசம் முழுவதையும் அழிக்கும், இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கும் என்று சொன்னா இந்த நோவா ஒரு கேள்வியும் கேட்கல. தேவன் சொன்ன மாதிரி பேழையை கட்டினான், தேவன் சொன்ன மாதிரி பேழையை கட்டினான். ஆனா இவனுக்கு தெரியாது இவ்வளவு உயரத்துக்கு தண்ணி வரும், தேசத்துக்கு மேல தண்ணி நிற்கும் சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அதை என்ன செய்தான் தெரியுமா, நம்பி செயல்பட்டான். கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த அவன் செய்த அதே கப்பலே அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் உயிர் வாழக்கூடிய அளவுக்கு தேவன் கிருபை செய்தார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நிற்பது தேவனுடைய கிருபை. அவர்கள் எப்படியெல்லாம் செய்தார்களோ அதே வண்ணமாய் நீயும் செய். உன் மேய்ப்பன் உனக்கு சொல்லுகிறதை செய், உன் தேவன் உனக்கு சொல்லுகிறதை செய். ஏன், எதுக்கு, என்னன்னு சொல்லி கேள்வி போட்டுட்டு இருந்தேன் சொல்லி சொன்னா உன் வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். உன் வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். இதுவரைக்கும் ஏனென்று கேட்ட கேள்விகள் ஆயிரம், எதற்கென்று கேட்ட கேள்விகள் ஆயிரம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்ட கேள்விக்குறிகள் ஆயிரம். ஆனாலும் இப்பொழுது உனக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார். நீ தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது, நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை நம்பு, அவரை நம்பு, அவரை நம்பு. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். போன ஞாயிற்றுக்களை பார்த்த யோவான் 14 அதிகாரம் 22-3 வசனத்தில் சொல்லப்படுகிற அவர் எங்களுக்கு வேண்டி வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாசஸ்தலத்திலே நீ நித்திய நித்திய காலமாக நீ இருக்கணும்னு சொல்லிச்சுனா, என் ஆண்டவரை, என் தேவனை, என் மேய்ப்பனை நம்பு. அவர் உன்னை நடத்தி செல்ல இடம் விட்டுக் கொடு. அவர் பிரதானமான மேய்ப்பன் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.